கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் நேசிக்கப்பட்டு அவருடைய சாயலை அடையும்படி கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரர் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் நல்வாழ்த்துதலையும் இந்த வேளையிலும் நாம் கூறிக்கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து நாம் இந்த பாடத்திற்குரிய தலைப்பை நாம் கடந்து செல்லலாம். இயேசுவின் வல்லமைங்கிற தலைப்பின் கீழே நாம் சில காரியங்களை பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை அப்படின்னு நாம் பார்க்கும்போது இயேசுனுடைய வல்லமை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய வல்லமை குறித்து நாம் அடையாளப்படுத்தும் போது ரெண்டு வகையில நாம் அடையாளப்படுத்தலாம். முதலாவது அவருடைய வார்த்தைகள், இரண்டாவது அவருடைய கிரியைகள். இது ரெண்டும் அவருடைய வல்லமைக்கு சாட்சிகளிடும் போது மூன்றாவதான ஒரு வல்லமையை குறித்து அநேகர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள உள்ள அநேகர் அதை கண்டுகொறதில், ஆனா அது மிக முக்கியமான ஒரு வல்லமை. அந்த வல்லமையை குறித்து தான் நம்ம இங்க இந்த பாடத்தில் பார்க்க போறோம். சகோதர சொல்லே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை பாதையை நம்ம பிரித்து பார்க்கும்போது இரண்டு நிலைகள் இருக்கு. முதலாவது அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய 30வது வயது வரை உள்ள அந்த மாமிசீக வாழ்க்கை, இரண்டாவது அவருடைய ஞானஸ்தானிலிருந்து அடுத்த 3வது வருட காலப்பகுதியிலான அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. என்னைக்கு அந்த ஞானஸ்தானம் எடுத்தாரோ அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கை பாதை முற்றிலுமா மாறுபட்டது. ஆனாலும் மாமிசீசரில் அநேகர் அவர் அந்த 30 வருடத்துக்குள்ள வாழ்க்கையில இருந்த அவருடைய தோற்றத்தை தான் அதிகமா பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க இடைவெளிக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு. ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அந்த 40 நாள் உபவாசத்துக்கு பின்பாக அவருடைய வல்லமை வெளிப்படும் போது அந்த வல்லமை சோதிக்கப்பட்டதா இருந்தது. அந்த வல்லமை எப்படி சோதிக்கப்பட்டதுங்க போது அந்த வல்லமை அவர் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சோதனையை அவர் அடையாளப்படுத்தும்படியா அங்க ஒரு சோதனை வைக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படுதல அந்த ஒரு மனத்தாழ்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அதற்கப்புறம் அவர் அநேக அடையாள அற்புதங்களை இஸ்ரேல் தேசத்துல ஜனங்களுக்கு மத்தியில் செய்கிறாரு. இதை குறிச்சுதான அவருடைய சாட்சிகளும் அவருடைய பெருமைகளும் அவருடைய மகிமையும் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசம் முழுவதுமாக பரவினதை நம்ம வசனங்கள் மூலமா பார்க்கலாம். லூக்கா 4:14-16 மற்றும் 22 வசனங்கள்.
பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார்.
22 வாசிங்க.
எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள்.
அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு அற்புதங்களையும் அந்த கிரியைகளையும் செய்யறத பார்த்துட்டு ஜனங்கள் எல்லாரும் அவர் கொடுத்து நற்சாட்சிகள் கொடுத்தாங்க. அப்ப நற்சாட்சிகள் கொடுக்கிற அதே வேளையில அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு இன்னும் அங்க வரவே கிடையாது. அவரு அந்த தாம் வளர்ந்தாகிய நாசரேத்திலிருந்து மற்ற பட்டணங்கள்ல தான் இந்த ஒரு காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தார். ஆனாலும் இந்த ஒரு பேரும் அவருக்கு ஏற்பட்ட அந்த மகிமையும் அவருடைய சொந்த ஊரான நாசரேத்தில் உள்ள ஜனங்கள் கூட கேள்விப்படுறாங்க. அப்போ அவருடைய வருகைக்காக அவங்க மிகுந்த ஆவலோடு காத்திருந்தாங்க. ஆனாலும் என்ன ஆவலன்னு கேட்டீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு அந்த ஒரு மனதெல்லாம் போயிருச்சு. நம்ம அதை குறித்து வாசிக்கலாம். மத்தேயு 13:54-58.
தாம் வளர்ந்த ஊரிலே அவர் வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா?
பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த ஒரு வசன பகுதியில் நான் வாசிக்கும் போது அவங்களுடைய பார்வை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்க வளர்ந்ததுலேருந்து, அதாவது அவர் வளர்ந்ததுலேருந்து அந்த 30வது வயது வரைக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு கிரியைகளை செஞ்சாரோ அந்த கிரியைகளை தான் அவங்கள்ட்ட அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடியல கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல எந்த ஒரு அற்புதமே அடையாளங்களும் அவரால் செய்ய முடியல. 58 வருஷம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 13 அதிகாரம் 54-58.
இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள்.
பாத்தீங்களா, அவரை குறித்து என்ன அடைறாங்க, இடரல் அடைறாங்க. காரணம் என்னன்னு அவங்கள்ட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இடரலா இருந்தது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த பார்வையில அவர் என்ன விதமா ஜனங்கள் தன்னை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துக்கு போனாரோ, அந்த எதிர்பார்ப்புக்குரிய பூர்த்தி அவங்க மத்தியில இல்லை. அவங்களுடைய பார்வை எல்லாமே அவர் மாமிசத்துல எப்படி வளர்ந்தாரோ அந்த விதமாவே இருக்கு. அதனால அவரால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எந்த ஒரு அற்புதங்களையும் அடையாளம் அவரால் செய்ய முடியல. அதுக்கு இன்னொரு காரணம் நம்ம சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை வெளிப்படும், அதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அவர்கிட்ட அந்த வல்லமை இருந்தது, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் அவர் அந்த வல்லமையை செய்யறதுக்கு அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க என்ன வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் அவருடைய சொந்த ஜனங்கள்ட்ட இல்ல. அவர்கிட்ட அந்த வல்லமை இருந்துச்சு, ஆனா அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்கள்ட்ட, அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்கள்ட்ட அந்த விசுவாசம் இல்ல. அதனால அவர்களால் எங்களால எந்த ஒரு கிரியைகளும் செய்ய முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை பகுதி பாத்தீங்கன்னா, அவர் யாரையும் இந்த ஒரு மாமிச ரீதியா அவர் வந்து எந்த ஒரு அழைப்பையும் அவர் கொடுக்கல. அவரே தன்னை வெளிப்படுத்தும் போது, அவங்க தன்னுடைய தாய் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, யார் என்னுடைய தாய் அப்படின்னு கேட்கிறாரு. காரணம் என்ன, பிதா யாரெல்லாம் அவருக்கு அறிமுகப்படுத்துறாரோ, யாரையெல்லாம் அவருடைய சகோதர சகோதரிகளாக அவருக்கு இணைச்சு கொடுக்கிறாரோ, அவங்கள மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தாயாவும் சொந்த சகோதர சகோதரிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையினுடைய பாதையை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நோக்கமெல்லாம் பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம், பரலோக ராஜ்யம், இந்த மாதிரி அந்த ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு அழைப்புக்குரிய ஜனங்கள், இப்படியான ஒரு நோக்கத்திலே அவர் போனதுனால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியங்களும் அவரால் செய்ய முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை கூட அங்க பண்றாரு பாருங்க. யோவான் 8:38-42 வாசிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு தெரியப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு புதிய சந்ததியை அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துறார். இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததினா அது மாமிசத்தின் படி, அந்த ஒரு சந்ததி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்க அந்த ஒரு அழைப்புக்குள்ள கொண்டு வரல, மாறாக அவருடைய புதிய சந்ததியை அந்த இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துக்கும் சில மாறுபட்ட அந்த வாக்குவாதங்கள் கூட அந்த இடத்துல ஏற்படுது. வாசிக்கலாம் யோவான் 8:38-42.
நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள்.
பாருங்க, தாங்க ஆபிரகாம் சொல்லுடைய சந்ததி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்தியான வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்கள் அங்க பேசும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்களா, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீங்களே. அப்ப ஆபிரகாமுடைய கிரியினுடைய பேசிக் என்ன, விசுவாசம் இல்லைங்களா. அப்ப விசுவாசம் இல்லாதது குறித்து அங்க அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க நம்மளுடைய ரட்சகர் சுட்டிக்காட்டுறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்களுடைய வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படிங்கறத உறுதியா சொல்றாங்க. கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நாங்க ஆபிரகாம், நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, என்னுடைய வார்த்தைகளை என்ன விசுவாசிருப்பீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் முற்றி போன போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் அந்த யோவான் 8:41 வாசிங்க.
நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல.
பாத்தீங்களா என்ன சொல்றாங்க, நாங்கள் தேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. இது யார் குறித்து சொல்றாங்கன்னா, நம்ம கர்த்தராக இயேசு குறித்து குறித்து அந்த இடத்துல சொல்றாங்க. காரணம் அவர் இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ப்பை பத்தி அவங்க நல்லா தெரியும், அவருடைய பிறப்பை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் தேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரே என்ன பண்றாங்க பாக்குறாங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல கூட நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி எப்பேற்பட்ட ஒரு சந்ததியா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் எதற்காக நற்சாட்சி பெற்றாரோ அந்த நற்சாட்சிக்குரிய சந்ததியா இருக்கணும். அந்த நற்சாட்சிக்குரிய சந்ததி தான் என்ன பெற்றுக்கணும், உண்மையான தேவனுடைய வல்லமைய பெற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்ல, சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துனுடைய பார்த்தம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை மற்றும் அவருடைய கிரியைகள் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, எந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, தேவன் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார், அதனால தான் அவரால் அதை செய்ய முடிஞ்சது. ஆனா இங்க ஒரு காரியம் நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து விட்டு அநேக பிணியாளிகள் வந்தாங்க, செவிடர்கள் வந்தாங்க, குருடர்கள் வந்தாங்க, புஷ்ட ரோகிகள் வந்தாங்க, குணப்படுத்த முடியாத வேறுகளெல்லாம் வந்தாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எப்படி அவங்களை சுஸ்தமாக்கினார்னு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் போது, எப்படி சுஸ்தமாக்கினார்கள், இது என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சில காரியம் சில நேரங்களில் கேட்கிற காரியங்கள் நம்ம பார்த்துக்கிறோம் பார்க்கிறோம். இது என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு அற்புதத்தை என்ன பண்ண முடியுதுன்னா, அவரால் செய்ய முடிஞ்சது. ஏன் சொல்லணும் கேட்டீங்கன்னா, அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியா என்ன பண்ணார்னா சுஸ்தமாக்கினார். ஏன் அவரால் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் கேட்டீங்கன்னா, ஒரு திரளான ஒரு கும்பல எல்லாருமே பிணியாணிகள் தான், அவர் தேடி வந்தவங்க எல்லாமே ஆதாயத்துக்காக தேடி வந்தவங்க தான், எல்லாருமே அவர்கிட்ட ஆதாயம் பெற்றுக்கொள்ள தேடி வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரையும் தனித்தனியா சுஸ்தமாக்கினார், யாரையும் ஒட்டா என்ன பண்ணாரு, அவரால் பண்ணிருக்க முடியும். என்ன பண்ணிருங்க அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெற்றதா சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாரும் வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், இப்ப வியாதி உங்களுக்கு குணமாக போகுது. அந்த ஒரு கிரியை அவரால் செஞ்சிருக்க முடியும் இல்லையா, ஆனாலும் அவர் அப்படி செய்யல. காரணம் கேட்டீங்கன்னா, பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செஞ்சார், பிதாவுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற்றினார். எந்த வகையிலும் அவருடைய தன்னுடைய வல்லமைய தன் இஷ்டம் போல அவரு பயன்படுத்தவும் இல்ல. உதாரணத்துக்கு அந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அவருக்கு வைக்கப்பட்ட அந்த ஒரு சோதனையிலேயே நம்ம அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ வித்தியாசமான ஒரு சந்ததி அங்க உருவாயிருக்கு. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது கலாத்தியர் 3:8-11 வசனங்களை வாசிக்கலாம்.
மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
அப்போ இது ஒரு வித்தியாசமான சந்ததி. இந்த ஒரு சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்படுதுன்னா, அதுக்கு அடிப்படையான ஒரு தகுதி வேணும்னா, அந்த அடிப்படையான தகுதி நிச்சயமாக விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாதே அப்படின்னு நம்ம வசனங்கள் மூலமா நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு காரியத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பிரயோகப்படுதுன்னா, அந்த வாங்கிக் கொள்றவங்க அந்த வல்லமை பெற்றுக்கொள்றவங்களுக்கு அடிப்படையா தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். அது மட்டும் இல்லாம அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படிங்கறத உறுதியா அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா விசுவாசிக்கணும். ஏன்னா தேவன் ஒருவரே அந்த வல்லமையை தர அதிகாரம் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மனதில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு தேவனுடைய குமாரன் தான் சாட்சி கொடுக்கும் போது அந்த ஒரு வல்லமை பிரபலமாக அந்த வெளிப்படுகிற அந்த வல்லமை தன்னுடைய கிரியைகள் செய்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியாகப்பட்ட ஒரு சம்பவம் இந்த ஒரு அடிப்படையை நம்ம வச்சுக்கிட்டு இங்க லூக்கா 5 ஒரு சம்பவம் நிகழுது. லூக்கா 5:17-26 வரைக்கும் நம்ம வாசிக்க போறதில்ல, அந்த ஒரு அந்த வசன பகுதிகளில் நம்ம 2 பிரிச்சு பார்க்கலாம். லூக்கா 5:17 17 நம்ம ஏற்கனவே தொடர்புபடுத்தி வாசிச்சிட்டோம். 18-19 வாசிங்க. 18-19 வாசிங்க.
அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள்.
இந்த லூக்கா 5 பதிவு செய்யப்பட்ட வசனங்களை நம்ம பார்க்கும் போது அங்க கூட தன்னை குணமாக்கும்படி ஒரு வியாதியசனை வந்து அங்க தூக்கிட்டு வராங்க. வியாதியசனை தூக்கிட்டு வரும்போது அங்க என்ன நிகழ்ந்து பார்க்கும் போது மிகுந்த ஜனக்கூட்டம் இருந்தபடினால அவங்களாம் என்ன பண்ண முடியலனா அவனை உள்ள கொண்டு போக முடியல. உள்ள கொண்டு போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அதே இடத்துல நின்றல. பாருங்க, இது கூட ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையில் அமைஞ்ச ஒரு விஷயம் தான். அவங்க என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அந்த வியாதிசன் அங்கே விட்டுட்டு போல, மாறா என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த கூரை மேல ஏறி தட்டோடுகளெல்லாம் நகர்த்திட்டு அந்த வியாதிசன் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, கட்டிலோட என்ன பண்றாங்க, உள்ள இறக்குறாங்க. உள்ள இறக்கி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அவர் முன்பாக வைக்கிறாங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நிகழும் போது பரிசேயர் இருக்காங்க, சதுசேயர் இருக்கிறாங்க, இவருடைய வல்லமை வெளிப்படுறத பார்க்க முடிய கூடியிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த பிணியாளியும் அங்க வைக்கப்படுறார். ஆராயும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், எங்கேயாவது இப்படி ஒரு கிரிய காரியம் நடக்குங்களா? யாராவது இப்படி ஒரு வியாதியஸ்தனை தூக்கிட்டு போவாங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருவாங்க. ஒரு டாக்டர் கைவிரிச்சாங்க, அடுத்த டாக்டர் தூக்கிட்டு போயிருவாங்க. இந்த டாக்டரே இவங்க என்ன பார்க்கல, கர்த்தா இயேசு கிறிஸ்து என்ன பார்க்கவே கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய விசுவாசத்தினுடைய அந்த ஒரு எல்லை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இவரை கொண்டு போய் அவர் முன்பாக வைக்கணும். கூட்டிட்டு வந்தவங்க யார் என்னன்னு நமக்கு தகவல் இல்லை. தூக்கிட்டு வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு காரியத்தை அவங்களுக்காக, அந்த ஒரு பிணியாளிக்காக அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்த பண்ண என்ன பண்றாங்கன்னா, அவன இன்னொன்னு பாருங்க, இதுல இன்னும் மிந்தியான விஷயம் கூட, அந்த பிணியாளிய கூட, அந்த அந்த வியாதியஸ்தனோட கூட அவங்க என்ன பண்ணும், அந்த கூரை மேல ஏறணும். இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கணும், அவங்க பிரயாசப்பட்டு அந்த ஓட்டம் நகர்த்தி அந்த பிணியாளிய அவருக்கு முன்பாக இறக்கணும். கர்த்தர் இதை பார்க்கிறார். பார்க்கும் போது அவங்களுக்கு, அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஒரு 20 வசனம் வாசிக்கங்க, 5:18.
அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
போதும். அப்ப பார்க்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த பிணியாளியோட விசுவாசத்தை பார்க்கிறார். பிணியாளி மட்டும் அவர் தூக்கிட்டவங்களோட விசுவாசத்தை பார்க்கிறார். அவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், எப்படியாவது குணமாகணுங்கிற ஒரு விசுவாசம் வேற. அவர் சொஸ்தமாகணுக்காக என்ன வேணாலும் என்ன காரியங்களை பண்ணிருக்காரு, ஓட்டுல இருந்து இறக்கி என்ன பண்ணிருக்காங்க, அவர் முன்னாடி வச்ச அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். ஆனாலும் எல்லாரும் கூடியிருக்கிற அந்த ஜனக்கூட்டம், சதுசேயர் மற்றும் பரிசேயர், அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் உடனே என்ன பண்ணுவாரு, மற்ற ஜனங்களை போல அவர் தொட்டு என்ன பண்ணுவாரு, குணமாக்காரன் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 20 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் என்ன சொல்றாரு,
மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுதான் சச்சையான ஒரு கேள்வியா போச்சு. அந்த இடத்துல வார்த்தைகளா போயிடுச்சு. அப்ப சதுசேயர் மற்றும் பரிசேயர் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு வல்லமை புறப்படும். அந்த வல்லமை என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பிணியாளிய குணமாக்கணும் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனா இவங்க அதை வெளியே சொல்லல, மனதுக்குள்ளதான் என்ன பண்றாங்கன்னா பேசிக்கிறாங்க. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதை கூட அறிகிறது. 20 வசனத்துல வாசிக்கலாம்.
அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள்.
பாத்தீங்களா, 20 வசனம் என்ன சொல்றாங்கன்னா, தேவ தூஷணம் சொல்கிற யார் கேக்குறாங்க. அப்போ இந்த ஒரு கோணத்தில் நாம் பார்க்கும் போது ஒரு காரியம் நிகழுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த புகழ்லாம் ஜனங்களுக்கு மத்தியில போகுது. அதனால என்ன பண்றாங்க, அவன் அவளுடைய கிரியைகள் எப்படி வெளிப்படுதுன்னு பாக்குறதுக்காக எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க. கூடி வரவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு மிராக்கலை எதிர்பார்க்கறாங்க, ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்களுடைய பார்வையில பார்க்கும் போது மன்னிக்கிறதுக்கு தேவன் ஒருவரே இருக்கிறாரு, அந்த மன்னிக்கிற தகுதி இவருக்கு இல்ல அப்படிங்கிற கோணத்தை என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா, இவன் தேவ தூஷணம் சொல்கிறான். அப்பதான் கர்த்தராக இயேசு சொல்றாரு, 21 வசனம் வாசிங்க.
இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது?
ஒரு அருமையான ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்கிறார் சகோதர சகோதரியில. என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெண்டு பகுதியும் அங்க சொல்றாரு. அந்த ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு வராங்க கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதங்களையும் அந்த சொஸ்தமாகவும் எதிர்பார்த்துட்டு வர ஜனங்களுக்கு மத்தியில ஒரு கேள்வி வைக்கிறார். அந்த கேள்வியில் உள்ள ஞானத்தை பாருங்க. ரெண்டு விஷயம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, அல்லது என்ன பண்ண, நீ எழுந்து நட. இந்த ரெண்டு காரியங்கள், இந்த ரெண்டு காரியங்கள்ல எது எளிது, எது எளிது அப்படின்னு கேக்குற, இதுல எது எளிது நம்ம சொல்லலாம். நம்ம இந்த வசனங்களை வாசிச்சிருக்கோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துல கேள்வி கேட்டாரு, ஆனா ஜனங்கள் அதை எந்த நோக்கத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு வல்லமை வெளிப்படும், அந்த பிணியாலேயே குணமாக்குவாங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய முதல் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்வது எது எளிது அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில் கேட்கும்போது, சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல தெளிவாக்குறோம், புரிந்து கொள்கிறோம். ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுறதும் சரி, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றதுக்கும் சரி, ரெண்டுக்குமே ஒரு அதிகாரம் தேவை, ஒரு வல்லமை தேவை. ரெண்டுக்குமே என்ன வேணும்னா, ஒரு அதிகாரம் அல்லது ஒரு வல்லமை. இந்த அதிகாரமோ வல்லமையோ தேவனுக்கு உண்டு, இல்லைனா தேவனால அனுமதிக்கப்பட்ட அவருடைய பிரதிநிதிக்கு உண்டு. அதைத்தான் அங்க வெளிப்படுத்துறார். இந்த அதிகாரம் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற வெளிப்படுத்துறதுக்காக தான் சொல்றாரு. நீங்களே சொல்லுங்கப்பா, எதுப்பா ஈஸி, நீங்களே சொல்லுங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறது ஈஸியா, அல்லது நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றது ஈஸியா அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி கேட்கும் போது அவங்களால என்ன பதிலும் சொல்ல முடியல. ஆனாலும் அவங்களுடைய பார்வையில அவர் எப்படிதான் சொல்றனா, அவர் தேவ தூஷணம் செய்தார். அவர் அந்த இடத்துல நான் தேவனா அனுப்பப்பட்ட மனுஷன் தான் அப்படிங்கறத உறுதியா அந்த இடத்துல என்ன பண்றாரு வெளிப்படுத்துறாரு. நான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் தான், எனக்கிட்ட அந்த அதிகாரம் உண்டு அப்படிங்கறத அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல. மாற என்ன சொல்றாங்க கேட்டினா, இவர் தேவ தூஷணம் சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. லூக்கா 22 மற்றும் 23 வசனங்களை வாசிக்கிறோம். லூக்கா 5:22-23.
இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி.
அதான் சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல அந்த சதுசேயர் மற்றும் பதுசேயர்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனாலும் அதை குறித்து அவங்க என்ன பண்ண முடியலன்னா, ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு முடியல. கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வெளிவருதுன்னா, அது அவருடைய சொந்த வார்த்தை கிடையாது. தேவன் கொடுத்த அந்த ஒரு அங்கீகாரம், தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம், அது கிரியைகளா வெளிப்படுதுன்னா, அது கூட என்ன கேட்டீங்கன்னா, தேவன் கொடுத்த அதிகாரம். உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கறது ஒரு பகுதினா, எப்படி அதுக்கு அந்த அதிகாரம் பொருந்துதோ அதை போலவே நீ எழுந்து நட அப்படிங்கறதுக்கு அந்த அதிகாரம் தேவைப்படுது. ஆனா ஜனங்கள் ஒரு பகுதியை மட்டும் தான் பார்க்கிறாங்க. என்ன பாக்குறாங்க கேட்டீங்கன்னா, அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க. மாறாக எதை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை என்ன பண்ண முடியும்னா, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் சகோதர சொல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவுபடுத்துறாரு. ஆனாலும் இங்க ஒரு வினோதமான ஒரு யோசனை நமக்குள்ள தோணுது, பாவங்கள் எப்போது மன்னிக்கப்படும்? பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் போது பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு தருணத்தில் இருந்துச்சு? அவருடைய ஈடுபலி கொடுத்துட்டாரா? ஈடுபலியே தரல. அதுக்கு முன்பாக என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. இப்ப எந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார் சகோதரர்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? பாருங்க, யோவான் சானகன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறா, யோவான் 1:29
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியுடைய ஊழியம் எப்ப நிறைவேறணும்? அவருடைய சிலுவை மரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைவேறணும். ஆனா அதுக்கு முன்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவர் அதிகாரத்தோடு சொல்றாரு. இது சாத்தியமா? இது சாதியமான்னு கேட்கும் போது சகோதர சோர்களே, அப்ப அவருடைய ஞானஸ்தானத்துல சில சம்பவங்கள் நிகழ்ந்தது. அது என்னன்னு பார்க்கும் போது, இதோ பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு என்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டாரோ அன்னைக்கே அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. அந்த தருணத்திலே அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனாலதான் அந்த நேரத்திலேயே அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா தேவனுடைய வல்லமை வேணும்னா அந்த வல்லமை வந்து அவருடைய அனுமதி இல்லாம யாருக்கும் கொடுக்கப்படாது. தேவனுடைய கிரிகள் செய்யணும்னா அவருடைய வல்லமை தேவைப்படுது. ஒரு வல்லமை தேவைப்படுதுன்னா அந்த வல்லமை வந்து அவர் அற்புதமான ஒரு காரியங்களை செய்யணும்னா அதே வல்லமை தான் ஒரு பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் தேவைப்படுது. அப்ப இந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். என்னைக்கு அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அன்னைக்கே தேவன் அவருடைய பலியை பூர்ணமா ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அவரால் அந்த அதிகாரத்தோடு அந்த ஒரு பலியை, அந்த ஒரு வார்த்தையை அவரால் சொல்ல முடிஞ்சது. கர்த்தா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தப்ப கூட கர்த்தா தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு 3:14
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இவர் என்னுடைய நேசகுமாரன். சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்கள் இடல அறிந்தாங்க. காரணம் கேட்டீங்கன்னா அவர் மேசியா தான் அப்படிங்கறத என்ன பண்ண முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு அவரு வல்லமையோட கூட அநேக காரியங்களை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மேசியாஷிப், தேவனுடைய அந்த ஒரு பிரதிநிதித்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க கேட்டீங்கன்னா அவங்க மாமிசகமா பார்த்தாங்க. மாமிசமா பார்த்ததுனால யார் யாரெல்லாம் அவரை மாமிசமா பார்த்தாங்களோ அவங்களாலாம் எந்த ஒரு அந்த ஒரு அனுபவத்தையும் அவங்களால அந்த அற்புத அடையாளங்களையும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா யார் யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ இந்த திமிர்வாதக்காரன் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு விசுவாசத்துல அந்த கூட்டிட்டு வந்தவங்க யாரும் நமக்கு தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக அந்த திமிர்வாதனுக்காக. அப்போ அந்த ஒரு பிரயாசம் பாருங்க, எந்த ஒரு இந்த மாதிரியான கிரியைகளை செய்து பாருங்க. லூக்கா 5:25-26 வாசிக்கலாம்.
உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
பாக்குறாங்க, எல்லாம் அதை ஏற்றுக்கொள்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு அதிசயமான காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்றாங்க. ஆனாலும் என்ன அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரில்லைன்னு கேட்டீங்கன்னா அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு ஒரு காரியத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதில்லாம இருந்தது. அதனாலதான் மாமிசிக இடர்ல இருந்தாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, அநேகர் அவருடைய வார்த்தைகளை கேட்டோம் விசுவாசமா போனபடினா என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாய்ப்பை அநேகர் இழந்துட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ சகோதரர்கள் அநேகர் இடர்ல அறியதுக்கு காரணமும் அந்த ஒரு ராஜ்யம் தான், அவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அநேகருக்கு இடரெல்லாம் இருக்கு. ஆனா தேவனே அவர் குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆனா அந்த பிரியத்தை என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா உங்களுக்காக நான் பலியா கொடுக்கிறேன். இந்த பிரியத்தை நான் என்ன பண்றேன்னா உங்களுக்காக நான் பலியா கொடுக்கிறேன். அந்த பலியை நீங்க ஏற்றுக்கொள்ளும்னா அவர் மேல விசுவாசமா இருக்கணும். ஆபிரகாமுடைய சந்ததி எப்பேற்பட்ட ஒரு சந்ததினு கேட்டீங்கன்னா அது விசுவாச மார்க்கத்தினால் உண்டான ஒரு விசேஷமான ஒரு சந்ததி. கலாத்தியர்கள் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அடிமைத்தனத்துக்கும் சுயாதீனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்தி எழுதுறாரு. நியாயப்பிரமாணம் அடிமைத்தனம், ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் விசிக்கிற விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயாதீனம். அந்த சுயாதீனத்தை பற்றிக்கொள்ள ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய சந்ததிகளா இருக்கிறாங்க. அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் நிச்சயமா அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம இன்னொரு கேள்வி கூட கேட்கிறோம். இன்னைக்கு நாம இங்க விசுவாசிகளா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததி ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? நம்மளுடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டது. அதுக்கு அடையாளமா இருக்கு இந்த ஒரு சம்பவம், அந்த திமிர்வாதக்காரனுடைய சம்பவம். என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன சொல்றாருன்னா உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றேன் நீ எழுந்து நட அப்படிங்கிறார். இந்த ஒரு காரியம் கூட நமக்கு பொருந்தும் சகோதர சகோதரிகளே. முதலாவது நம்முடைய பாவங்கள் அந்த ஈடுபலி மேல வைக்கிற விசுவாசத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனாலும் நம் முழுமையா பாவத்திலிருந்து பலிகளிலிருந்து விடுதலை அடைகிறது இல்ல. அப்ப நம்ம எதுவரையும் காத்திருக்கா, நம்மளுடைய முதலாம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கிறோம். அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு உண்டாயிருக்கு அந்த ஒரு புதிய ஜீவன், புதிய நம்பிக்கை, புதிய சுபாவம். அந்த அந்த சுபாவத்துக்குள்ள என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பாபம் இல்ல, மரணம் இல்ல, அழிவு இல்ல. அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடையறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நிச்சயமா சொல்லலாம், நம்முடைய பாவங்கள் என்னைக்கு நமது ஈடுபடி மேல நம்பிக்கை வைத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணுமோ அன்றைக்கே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த ஒரு நிலை, அந்த ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, காத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட வல்லமை வெளிப்படும், அது நம்ம மேல மட்டும் இல்ல, உலக ஜனங்கள் மேல மேல கூட வெளிப்படும். யாரெல்லாம் அவர் ஈடுபடி மேல விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நிச்சயமாவே அந்த ஒரு கிரியைகளினுடைய பலன் அவங்க அடைவாங்க. ஆனால் அது வரைக்கும் அவங்க காத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறாங்க. முதலாவது இது சபைக்கு, பின்பாக உலக ஜனங்களுக்கு அவருடைய வல்லமையினுடைய பிரவாகம் வெளிப்பட்டு இந்த முழு தேசமும் பாவம் மற்றும் மரணம் மற்றும் அழிவிலிருந்து காக்கப்பட்டு கிறிஸ்தியேசுனுடைய அந்த ஒரு புதிய ஜீவனை பெற்று அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க அடையிறதுக்கு தேவனுங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம் சகோதரிகளே. அப்ப யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறாங்க. கலாத்தியர் 3:11 வாசிக்கலாம்.
நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே.
இப்போ விசுவாசம் தான் இன்னைக்கு அழைக்கப்பட்ட சபையார் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தியன் மேல இருக்கிற விசுவாசம் தான் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜீவனுக்குள்ள அழைத்து போகுது. அந்த விசுவாசம் கிரியைகளா இருக்கணும். அந்த கிரியைகள் வெளிப்படுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிரியைகள் வெளிப்படும். அப்ப கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவங்க யாரெல்லாமோ அவங்க அத்தனை பேரும் அவருடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்பட பாத்திரவான்களா இருக்கிறாங்க. அந்தபடியே தேவன் இந்த ஒரு காரியத்தின் மூலியமா ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த தகவலின்படி தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு வெளிப்படுது அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தினால வெளிப்படுது. தேவனுடைய தேவன் கொடுக்கிற அதிகாரத்தின் மூலமா கிறிஸ்துவ மூலமா வெளிப்படுது. மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே நம்ம ஜீவிக்கும் போது, அந்த வார்த்தையின்படி நம்ம கிரியை செய்யும் போதும் நிச்சயமா நாம கூட ஒரு அழிவில்லாத ஒரு பிரவேசத்துக்குள்ளாக, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வைத்திருக்கிறார். இந்த ஒரு பாடத்தையும் கூட உங்க மத்தியில் வைக்க தேவன் கொடுத்த கிருபைக்காகவும் அவருடைய அனுமதிக்காகவும் நன்றிகளை ஏறெடுத்து